மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தடிக்கத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பரியாளை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்கிற பக்குவத்தை தேவரீர் தந்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், இன்னும் உம்மை கிட்டி சேரட்டும், இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே வளரட்டும், இன்னும் உம்மில் அன்பு கூறட்டும். பலமுமல்ல பராக்கிரமல்ல உம்முடைய ஆவியால் தான் ஆகும். கர்த்தாவே, எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆவே ஆமென். நாம் கண்களால் காணாவிட்டாலும் நம் மத்தியிலே எழுந்தள்ளிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமையும் கடமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
Wenn wir mit unseren eigenen Augen nicht sehen, aber wir loben unseren Herrn, der auch im Geiste hier präsent ist.
அவர் வாழ்கிறபடியால் நாம் வாழ்கிறோம்.
Weil er lebt, leben wir.
அவர் ஜீவிக்கிறபடியால் நாம் ஜீவிக்கிறோம்.
Weil er lebt, leben wir.
ஆகவே தேவோட வசனத்தை நாம் கருத்தாய் கேட்டு கருத்தாய் வாழ்வோம். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது.
Deswegen lasst uns die Worte Gottes ausführlich uns angucken und danach leben, denn die Rückkehr Jesus ist sehr nahe.
வளருகிற பிள்ளைகளை முட்டிட்டு வாலிப பிள்ளைகளை முட்டிட்டு இந்த மொழிபெயர்ப்பை இப்படியாக கொண்டு வர உத்தேசித்திருந்தோம்.
So, wir haben das schon im Vorfeld geplant, für die jungen Leute diese Übersetzung hier zu organisieren. Damit wir im Geiste wachsen, ist das Wort Gottes sehr wichtig.
1 Petrus 2:3 சொல்றது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாரி மேல் வாஞ்சியாக இருங்கள் சொல்லி.
Deswegen sagt er auch im Korinther oder Petrus, damit wir im Geiste wachsen, sollen wir wie kleine Säuglinge, wie die nach Milch sehnen, sollen wir uns nach den Worten Gottes sehnen.
So, da வளரும்படி அல்லது da தேறும்படி திருவசனமாகிய தேவ வசனத்திலே நாம் தாகமாக இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும்.
Damit wir wachsen bzw. damit wir reif werden im Wort Gottes.
பசியுள்ள ஆத்மாவை தேவன் நன்மையாலே திருப்தியாக்குறார் என்று வேதம்
சொல்கிறது.
உலகத்திலே ஏராளம் மொழிகள் உண்டு.
Es gibt so viele Sprachen auf dieser Welt.
ஆனால் இந்த மொழிகளை எப்படி உருவாகினது என்பதை குறித்து நமக்கு வேதம் தெளிவாக போதிக்கிறது.
Aber auch wie diese Sprachen entstanden sind, erklärt uns die Bibel.
ஆதியாகமம் 11:11 பாபேல் கோபுரத்தில் நடந்த சம்பவத்திலே தான் மொழிகள் பிரிகிறதை, இது தேவனாலே உண்டானது என்பதை நாம் அறிகிறோம்.
Wir wissen, in Moses steht geschrieben, da am Ereignis, wo Babel entstanden ist, da wurden auch die Sprachen zerschmettert. Beziehungsweise die Sprachen wurden da entstanden.
So, நிம்ரோதின் காலம் வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு
Bis zu der Zeit Nimrods gab es nur eine einzige Sprache.
ஆனால் தேவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த மனுஷன், உலகத்தில் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த முதல் மனிதர் நிம்ரோத் என்பவன் தான் அவன் அந்த பாபில் டவர், அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்தார்.
Nimrod war einer dieser starken Herrscher, die sich gegen Gott auflehnten und dazu die Leute überzeugt hatte, diesen Turm von Babel zu bauen.
So, Josephus என்கிற யூத ஆராய்ச்சியாளர் சொல்லுறாரு, அவன் தன் உள்ளத்தில் சொன்னாராம், அந்த கோபுரத்தின் உச்சியிலே நான் நின்று தேவனோடு நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்லி சொன்னாராம்.
Bibel Forscher sagen, dass dieser Nimrod sich im Herzen gedacht hatte, ich werde diesen Turm so hoch bauen, dass ich von dort aus herrschen werde.
அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷனாக இருந்தார்.
Er war einer, der sich gegen Gott aufgelehnt hatte.
ஆகவே நமக்கு பேர் உண்டாக்க நாம் இந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி சொன்னார்.
Deswegen wollte er sich, um sich selber einen Namen zu machen, diesen Turm bauen.
ஆகவே அவன் கட்டினது கைகூடி வராதபடிக்கு அங்கே தேவன் மொழியை தாறுமாறாக்கினாரு. ஆகவே அந்த டவருக்கு பாபேல் கோபுரம் என்று பெயர் வந்தது.
Damit das, was Nimrod sich vorgenommen hatte, nicht in Erfüllung ging, kam Gott herunter und zerschmetterte die Sprachen.
இன்றைக்கு பிரான்சிலே இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க் என்று சொல்லப்படுகிற நகரத்திலே இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை ஸ்தாபனம் இருக்கிறது, நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
In Straßburg befindet sich einer der wichtigsten EU-Parlamente.
அந்த தலைமை ஸ்தாபனம் இந்த பாபெல் டவர் கோபுரத்தின் அதே பேட்டர்ல கட்டப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக
இருக்கிறது. Diese Institution wurde nach diesem Modell von Babel, diesem Turm von Babel gebaut.
So அதுக்கு முன்பாக ஒரு மிருகத்தையும் வைத்திருக்கிறார்கள்.
Davor haben sie auch so eine Kreatur hingestellt.
So அது வழிபடுத்துற சொல்லப்பட்ட பீஸ்ட் என்று சொல்லப்படுற மிருகத்தை குறிக்கிறது என்று வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க.
Das deutet auf diese auf das Beast hin, das auch in der Offenbarung erwähnt ist.
So உலகத்துல அநேக மொழிகள் உண்டு.
Es gibt viele Sprachen auf dieser Welt.
So இந்த மொழிகள் புரிந்தது பாபெல் டவர் கோபுரத்தில் என்பதை நாம் அறிகிறோம்.
Sprachen sind alle entstanden am Turm von Babel.
Aber in der மொழிகளிலே தான் இன்றைக்கு மொழிகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகத்திலே பல பிரச்சனைகள், பல யுத்தங்கள், பல போராட்டங்கள் இந்த மொழிகளின் அடிப்படையிலே நடக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக.
In der heutigen Zeit sehen wir, dass aufgrund von Sprachen sehr viele Probleme, Kriege und desgleichen immer so entstehen.
ஆனா ஒன்று நிச்சயம், எல்லா மொழிகளையும் தேவன் மதிக்கிறார்.
Aber eins ist ganz sicher, denn Gott ஏற்ற jede Sprache.
எல்லா மொழிகளையும் தேவன் அக்செப்ட் பண்றாரு.
God accepts jede Sprache.
எல்லா மொழிகளையும் தேவன் அறிந்தும் இருக்கிறார்.
God kennt alle Sprachen.
எந்த மொழியில நாம பேசினாலும், எந்த மொழியில நாம ஜெபித்தாலும், எந்த மொழியில நாம துதித்தாலும் தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார்.
Egal in welcher Sprache wir preisen oder die Bibel lesen oder ihn anbeten, Gott versteht das.
ஆகவே மொழிகள் நமக்கு ஒருவேளை நமக்கு ஒருவர் பேசுகிற மொழி இன்னொருவருக்கு விளங்காவிட்டாலும் தேவன் அதை விளங்குறவராக இருக்கிறார்.
Mag sein, dass wir die eine oder andere Sprache nicht verstehen, aber Gott versteht alles.
சோ எது எப்படி இருந்தாலும் வாலிப பிள்ளைகளும் வளருற பிள்ளைகளும் தேவன வசனத்தை கேட்டு தேர வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் என நம்புகிறேன்.
Damit die Jugendlichen auch im Wort Gottes wachsen, haben wir das Ganze organisiert.
ஆகவே இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல
போகிறோம்.
என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம். Commit me please, the book of Revelation.
Komm mit mir, Offenbarung, Kapitel 3.
மூன்றாம் அதிகாரம், அதிலே 21-22 வசனத்தை வாசிக்க கேட்போம். 23 அதிகாரம் 21-22 வெளிப்படுத்துகிற விசேஷம்.
Offenbarung, Kapitel 3, 21.
ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவரோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அறிவித்தேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுகின்றார்.
Steht folgendermaßen geschrieben: Wer überwindet, dem will ich geben, mit mir auf meinem Thron zu sitzen, wie auch ich überwunden habe und mich gesetzt habe mit meinem Vater auf seinen Thron. Wer Ohren hat, der höre, was der Geist den Gemeinden sagt.
என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார அருள் செய்வன் என்றார்.
In dem Vers 21 steht geschrieben, so wie auch ich überwunden habe und mich dem Gesetz habe mit meinem Vater auf seinen Thron, so will ich auch euch diesen Thron geben, sagt Jesus.
So,
das ist ein Vers, den Gott, den Jesus selbst spricht.
So, 22.
Im Vers 22 sagt er, wer Ohren hat, der höre, was der Geist den Gemeinden sagt.
So,
wer Ohren hat, der soll hören, was der Geist den Gemeinden sagt. Das bedeutet, um zu hören, haben wir auch etwas, ein Ohr sozusagen. Denn auch wenn manche reden, manche hören gar nicht zu. Aber der Geist Gottes sagt, wer Ohren hat, der höre, was der Geist den Gemeinden sagt. So möge Gott unsere Ohren beschneiden. Möge Gott uns die Gnade geben, dass wir sein Wort so akzeptieren, wie er es uns gibt.
So, naan jeyangondu en pidavin singhasanathil ukkandirukkirathu pole, jeyangolravan evano, avanum en singhasanathile ukkarumbadi aral seivan endrar.
Jesus sagte hier, so wie ich überwunden habe und mich gesetzt habe mit meinem Vater auf seinen Thron, so werde ich auch mal auf meinen Thron euch, also einen Thron für euch geben.
நன்றாய் கவனியுங்கள். இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்தது போல சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்வு,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே அதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலும் நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை இந்த வசனத்தினூடாக தெளிவாய் காணக்கூடியதாக இருக்கு.
Was wird Jesus mit diesem Vers sagen, wie auch ich überwunden habe? Das bedeutet nichts anderes als, er kam auf diese Welt und lebte für uns und hat nur den Willen Gottes vollbracht. Genauso will er auch, dass wir leben und so, dass wir auch einen Thron ergattern können.
இயேசு கிறிஸ்து இறைவனாக இருந்தாலும் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தது ஒரே ஒரு தடவைதான்.
Auch wenn er Gott war und als Mensch runterkam, er lebte nur einmal in dieser Welt.
இயேசு கிறிஸ்து தன்னை தியாக பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தது ஒரே ஒரு முறைதான்.
Er opferte sich nur ein einziges Mal für uns.
So இன்னொரு தடவை இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நமக்காக பாடுபட்டு பலிக்க போறது இல்லை.
So Jesus wird nicht noch einmal zurückkehren und für uns noch mal sich opfern.
So பிதா அவருக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தான் கொடுத்திருக்கிறார்.
Der Vater gab ihm nur eine einzige Möglichkeit.
So what I mean, வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் பாருங்க.
Das bedeutet nicht anderes, das Leben ist nur einmal.
ஒரே ஒரு வாழ்க்கை, அதுக்கு சீக்கிரமாக கடந்து போகும்.
Wir haben nur ein einziges Leben und das vergeht sehr schnell.
இந்த வருஷம் தொடங்கி பாருங்க, இன்றைக்கு இரண்டாம் மாசத்தின் நடுப்பகுதியில் வந்திருக்கிறோம் பாருங்க.
Das Jahr begann und jetzt sind wir schon im Februar.
காலம் சீக்கிரமாக கடந்து போகுது.
Die Zeit vergeht sehr schnell.
So வருஷம் போகிறது மட்டுமல்ல வயசும் போகிறது பாருங்க.
Nicht nur das Jahr vergeht, sondern auch das Alter.
ஆகவே நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்விலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஜெயம் கொண்டு அல்லது வெற்றி பெற்ற ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சபையில இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Denn hier steht, das Leben, das uns gegeben wurde, das sollten wir jetzt nicht einfach verschwenden, sondern wir sollen es überwinden.
So, ரட்சிக்கப்பட்டவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வெற்றி பெற்ற ஒரு வாழ்வு, ஜெயம் கொண்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லிட்டு ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுகளும் கேட்க கடவுள் என்றார்.
Jesus sagt hier klipp und klar, dass wir ein Leben leben sollen und alles überwinden sollen, was auch uns entgegenkommt.
So, அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வாழ்விலே, ரட்சிக்கப்பட்ட வாழ்விலே தோட்டு போறதுக்கு இடம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெளிவாகிறது இல்லையா?
Es wird auch hier klar und ersichtlich, dass auch Kinder, also bekehrte Leute, christliche Leute auch eine Niederlage erleiden können.
நான் சொல்றதை தயவு செய்து விளைய கொள்ளுங்க. ஆண்டவுடைய வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளும் தோற்று போறதுக்கு இடம் இருக்கிறது என்று வேதவசனத்தின்படி தெளிவாய் நாம் பார்க்கக்கூடிய
diesen Vers geht klipp und klar heraus, dass auch die christlichen Kinder Gottes eine Niederlage erleiden können.
ஆனால் ஆண்டவரோ, தேவனோ தன்னுடைய பிள்ளைகள் தோற்று போகிற ஒரு வாழ்வு வாழக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
Aber Gott will, dass wir nicht die Niederlage erleiden, sondern gewinnen.
எல்லோரும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
Er will, dass wir es überwinden und gewinnen.
So இதை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பான் என்று
சொல்கிறார். Sagt auch Jesus hier, so wie ich überwunden habe und jetzt auf dem Thron meines Vaters sitze, so sollt auch ihr überwinden und mit mir auf dem Thron sitzen.
அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்விலே ஜெயம் கொண்டவர்களாக வாழ்ந்து தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார்.
So die Erwartung von Jesus ist, dass wir auch in diesem Leben alles überwinden und mit ihm auf seinem Thron sitzen.
So நாம் ஒருவரும் தோற்று போயிடக்கூடாது.
So wir dürfen niemals verlieren.
நாம் எல்லோரும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கணும்.
Wir müssen Leute sein, die alles überwinden.
ஏனென்றால் வெற்றி பெற்ற ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம்.
Wir folgen auch Jesus, der überwunden hat.
யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், I have conquered this world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
In Johannes sagt Jesus zu seinen Kindern, auf dieser Welt gibt es sehr viele Bedrängnisse und Probleme, die wir halt entgegensehen müssen, aber er hat es geschafft, er hat es überwunden, genau so sollen wir es auch überwinden und stark bleiben.
So, திடன் கொள்ளுங்கள், be courage, திடன் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
Er sagt klipp und klar, seid nicht entmutigt, sondern bleibt stark.
ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுறேன், இந்த உலகத்துல எத்தனையோ சக்கரவர்த்திகள் வாழ்ந்தார்கள், பல சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு நபரும் சொல்லல, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லு.
Es gab sehr viele Könige und sehr namhafte Personen auf dieser Welt, die gekommen sind, aber keiner von denen hat jemals gesagt, ich habe die Welt überwunden.
Aber Jesus Christus ஒருவர் மட்டும் சொன்னாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே திறன் கொள்ளுங்க.
Jesus Christus war der einzige, der es gesagt hat. Er sagte, er hat es überwunden, deswegen bleibt stark und lasst euch nicht entmutigen.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் ஜெயங்குள்ளவளாக இருக்கணும் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அறைகூவல் விடுகிறார்.
Deswegen sagt Jesus zu uns, seid stark, überwindet das Leben.
So தேவனுடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஜெயங்குழுவலாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு அறைகூவல் விடுகிறார்.
Deswegen sagt der Geist Gottes zu seinen Kindern in der Gemeinde, wer überwindet, der wird auf dem Thron sitzen.
So, இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப நாம் என்னத்தை ஜெயிக்கணும், அதை குறித்து ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ள யதார்த்தமாக எழும்பும் என்று நான் நம்புகிறேன்.
Jetzt kann eine Frage in uns entstehen, was sollen wir denn überwinden?
So, அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க
போகிறோம்.
அதுக்கு முன்பாக ஒரு வசனம் இப்படியா சொல்றது, ரெண்டு பேர் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் 19 வசனம் நாம் எல்லாரும் வாசி கேட்போம். ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
2 பேத்ரோஸ் கேபிட்டல் 2 வெர்ஸ் 19
படி. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவர் என்ன இருக்கிறான், அடிமையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, எதனால் ஒரு மனுஷன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, வெற்றி கொள்ளப்பட்டிருக்கானோ, அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். பாருங்க வேத வசனம் எவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய நாமத்துக்கு
பயன்படுத்தார். Besiegt worden ist, der ist ein Sklave dessen.
So, நன்றாக கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எதுவும் ஜெயிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.
So, wir Kinder Gottes dürfen nicht erlauben, dass wir von irgendetwas überwältigt werden oder Sklaven dessen sind.
I say it again, please keep it in your mind deeply. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எதுவும் ஜெயிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.
Wir als Kinder Gottes dürfen nicht zulassen, dass wir von irgendetwas besiegt werden.
ஏனென்றால் நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும்.
Denn wir müssen siegen.
So, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான்.
Jesus Petrus, wodurch ein Mensch besiegt worden ist, dessen Sklave ist er.
So, இன்றைக்கு பலரை பாவம் ஜெயிச்சிட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனை நம்புறவர்களாக இருந்தாலும் பாவம் அவர்களை ஜெயித்திருக்கிறது பாருங்க.
Es gibt heute Menschen, auch wenn die an Gott glauben, an Jesus glauben, ihn folgen, die sind besiegt von der Sünde.
So, முன்னதாகவே நான் சொல்லுகிறேன், நாம் ஜெயிக்க வேண்டிய மூன்று காரியங்கள் உண்டு. அதை இந்த மத்தியான உங்களுடைய போட விரும்புகிறேன். என்ன, நாம் ஜெயங்குடவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
Es gibt drei Dinge, die wir besiegen müssen in unserem Leben, und das möchte ich heute gerne mit euch besprechen, und ich soll euch weiter vermitteln.
முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய காரியம் நம்முடைய சொந்த மாமிசம்.
Das erste, was wir selbst besiegen müssen, ist unsere eigene menschliche Sucht oder Begierde.
முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய காரியம் நம்முடைய சொந்த மாமிசமாகும்.
Das erste, was wir überwältigen müssen, ist unsere eigene menschliche Sucht.
இரண்டாவது நாம் ஜெயிக்க வேண்டியது இந்த உலகத்தை ஆகும்.
Zweites müssen wir diese Welt besiegen.
மூன்றாவது நாம் ஜெயிக்க வேண்டியது பிசாசை ஆகும்.
Als drittes den Teufel.
So, உலகம், மாமிசம், பிசாசு.
So, die Welt, die eigene Begierden und den Teufel.
So, உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும், அல்லது போனால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது.
Wir Kinder Gottes müssen diese drei Dinge bewältigen und besiegen. Sonst können wir nicht in das Himmelreich Gottes.
I speak the truth clearly, please try to understand what I am saying. உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெயிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது.
Wenn wir diese Welt, den Teufel und unsere menschliche Sucht nicht besiegen, dann können wir nicht in das Himmelreich Gottes kommen.
So, நாம் இவைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், இவைகளால் நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கூடாது.
Wir müssen diese Dinge besiegen, aber diese Dinge dürfen uns nicht besiegen.
ஏனென்றால் தோற்று போனவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது.
Denn die verlieren, die können nicht in das Himmelreich Gottes kommen.
So, நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்.
So, wir müssen siegen.
பட் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கான்.
Petrus sagt an dieser Stelle, wodurch einer besiegt ist, dessen Sünde ist, dessen Sklave ist er.
So, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் சொந்த மாமிசத்தோடு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்,
Jesus Gottes hat einen eigenen Krieg zu führen mit seiner menschlichen Sucht.
So, நம்முடைய சொந்த மாமிசத்திலே பாவம் மாசமாக இருக்கிறது.
So, wir sind eine Mensch, die Menschlichkeit ist schon von der Sünde behaftet.
நாம் பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்கிறோம்.
Wir sind als Sünder geboren, deswegen sündigen wir.
So, பிறப்பிலே இருந்தே நமக்குள்ள பாவ சுபாவம் இருக்கிறது.
So, von Geburt an haben wir schon dieses sündhafte Denken oder die Sünde ist behaftet an uns.
நாம் வளர 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 பாவ சுபாவம் வளருது பாருங்க.
So, auch wenn wir wachsen, wachsen die Sünde wächst mit uns.
ஒரு 4 வயது 5 வயது பிள்ளைக்கு கோபம் ஒரு சில நிமிஷங்களுக்கு அந்த கோபம் பறந்துடும். ஆனா அதே புள்ள 10-12 வயதுக்கு வரும் பொழுது அந்த கோபம் தீர்றதுக்கு டேக் டைம் பாருங்க, நேரம் எடுக்குது பாருங்க.
Wenn ein vierjähriges Kind kurz sauer ist, dann ist es auch nur ganz flüchtig. Es ist dann im nächsten Moment wieder glücklich. Aber ein zehnjähriger, der wird es immer in seinem Gedanken bewahren.
ஏனென்றால் வளர வளர பாவம் நமக்குள்ள வளருது பாருங்க, பாவ சுபாவம் வளருது பாருங்க.
Denn wenn wir wachsen, wächst die Sünde natürlich auch mit uns.
So, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொந்த மாமிசத்தோடு போராட்டம் உண்டு.
Wir haben einen eigenen Krieg zu führen mit unserer eigenen menschlichen
Sucht. இந்த போராட்டம் அவவிசுவாசிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது.
So, bei den Unchristlichen mag das vielleicht nicht so sein.
பட் நான் சபைக்கு பேசுகிறேன்.
Aber ich rede zu der Gemeinde.
ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கடவன்.
Möge der Zuhörer, was der Geist den der Gemeinde sagt.
So, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் சொந்த மாமிசத்தோடு ஒரு போராட்டம் உண்டு.
Jedes christliche Kind hat einen eigenen Krieg zu führen mit seiner menschlichen Sucht.
ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவது பாருங்க.
Denn unser Geist wird wiedererweckt, wenn wir uns bekehren.
எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்தின்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார் என்று வேதம் சொல்றது.
Epheser, sind wir gestorben, wir lagen in dieser Sünde, aber der Geist Gottes hat uns wieder erweckt.
So, பாவங்களினாலே மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார்.
Durch Sünde sind wir gestorben, wir lagen in der Finsternis, aber Gott hat uns wieder erweckt.
So, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
So, unser Geist ist wieder erweckt worden.
So, நம்முடைய ஆவி மறுபடி பிறந்திருக்கிறது.
Unser Geist ist wiedergeboren worden.
So, இதைத்தான் நாம் ரட்சிப்புன்னு சொல்கிறோம்.
Das nennen wir Bekehrung.
அல்லது இதைத்தான் நாம் மறுபடி பிறக்கிறதுன்னு சொல்கிறோம்.
Das sagen wir Wiedergeburt.
So, உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவி அல்லது மறுபடி பிறந்த இந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்றது பாருங்க.
So, dieser Geist, der wiedergeboren ist, der versucht mit dem Vater Kontakt aufzunehmen.
So, ஆவி மறுபடி பிறந்த உடனே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே தேவனோடு கண்டக்ட் பண்ணுது, தேவனோடு தொடர்பு கொள்ள விரும்புது, துடிக்கிறது பாருங்க.
Nachdem dieser Geist wiedergeboren ist, versucht es den Vater zu erreichen.
So, ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள விரும்புது, ஆனா மாமிசமோ பாவத்தை வாஞ்சிக்குது பாருங்க.
Und unser Geist versucht den Vater zu erreichen, aber unsere menschliche Sucht versucht wieder in die Sünde zu kommen.
ஏனென்றால் இந்த மாமிசம் இந்த பூமியிலிருந்து உருவாகுனது இந்த பூமிக்கே திரும்பவும் போகும் பாருங்க.
Denn dieser Körper ist aus dieser Erde entstanden und deswegen kehrt es auch wieder zur Erde zurück.
Aber in der பூமிக்குரிய காரியங்களை இந்த மாமிசம் வாஞ்சிக்குது பாருங்க.
Deswegen sehnt sich dieser Körper nach Dingen, die dieser Welt angehören.
ஆகவே சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார்.
Deswegen sagt David an einer Stelle, Herr, mein Geist ist mit dieser Erde, mit dieser menschlichen Sucht behaftet, deswegen befreie mich.
என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறபடியால் எப்பொழுதும் இந்த மண்ணுக்குரியதை அல்லது இந்த பூமிக்குரியதை அல்லது இந்த உலகத்துக்குரியதையே சிந்திக்குது பாருங்க.
David sagt, mein Geist, der klebt förmlich an dieser Erde, deswegen versuche, denke ich auch immer, was die alles an Dingen, das dieser Welt angehören.
So, எதை நாம் சிந்திக்கிறோமோ அதை நாம் பேசுகிறோம்.
Denn das, was wir denken, das reden wir auch.
So, எதை நாம் சிந்திக்கிறோமோ அதை நாம் செயல்படுத்துகிறோம்.
Alles, was wir denken, das setzen wir auch in Tat um.
So, இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும் என்றார்.
Deswegen sagt Jesus, wovon das Herz erfüllt ist, das spricht es auch aus.
ஆகவே நீதிமொழிகளில் சொல்லப்படுறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள.
Deswegen wird auch in Sprüche geschrieben, behüte dein Herz.
ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
Davon geht das Leben aus.
நன்மையும் தீமையும் அங்கிருந்து ஊற்றெடுக்குது பாருங்க.
Der Ursprung des Guten und Bösen ist im Herzen.
So, இதை பத்திரமாய் பாதுகாக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடமையாகும் பாருங்க.
Deshalb ist es unser Pflicht, dieses Herz zu bewahren.
எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆவியோடும் மாமிசத்தோடும் இருக்கிற போராட்டம் அவர்களுக்குள்ளே உண்டு கண்டு சத்தியத்தும்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
Deswegen sage ich euch, wir Kinder Gottes, christliche Kinder, also Mensch, wir haben einen Kampf zwischen unserer menschlichen Sucht und dem Geist.
நான் இப்பொழுது சொன்ன இந்த காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்றது என்பது குறித்து நாம் கவனிக்க போகிறோம்.
Wir wollen jetzt mal sehen, was die Bibel darüber sagt.
என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க, கலாத்தியர் எழுத நிருபம் 5 அதிகாரம். Come with me please.
Schlag mit mir auf Galater.
கலாத்தியர் 5 அதிகாரம்.
Kapitel 5.
16-17. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, கலாத்தியர் 5 அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
Galater Kapitel 5, 16, 17.
பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
இச்சிக்கிறது.
இச்சிக்கிறது
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது.
Lebt im Geist, so werdet ihr die Begierden des Fleisches nicht vollbringen. Denn das Fleisch begehrt auf gegen den Geist und der Geist gegen das Fleisch. Die sind gegeneinander so, dass ihr nicht tut, was ihr wollt. Regiert euch aber der Geist, so seid ihr nicht unter dem Gesetz.
So, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாத படிக்கு ஒன்று கொண்டு விரோதம். ஆனா ரெண்டும் எங்க இருக்குது? ஒன்று டூ இன் ஒன், ரெண்டும் ஒன்றைக்கு தான் இருக்குது. ஆவியும் சரீரமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனா ஒன்று கொண்டு விரோதமா இருக்குது பாரு. இதைத்தான் யுத்தம், போராட்டம் சொல்ற கேளுங்க. வெற்றி என்ற ஒரு வார்த்தை இருக்கணும் தான் யுத்தம் என்று இருந்திருக்கும். போராட்டம் என்பது இல்லாட்டா வெற்றி என்ற வார்த்தைக்கு லக்கணமே இல்ல பாரு.
Wenn wir einen Sieg haben, dann bedeutet das, dass wir auch einen Kampf davor haben müssen.
சோ ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது.
சோ தி கைஸ் கேம் கேம் தி ஃப்ளஷ் அண்ட் தி ஃப்ளஷ் கேம் தி கைஸ்.
சோ நம்முடைய சொந்த மாம்சம் நமக்கு விரோதம், நம்முடைய ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுது பாருங்க.
சோ unser Geist der kämpft gegen unseren menschlichen Zug und unser Fleisch.
சோ மறுபடி பிறந்த ஆவி சொல்றது ஏலியாக எழும்பு ஜெபம் பண்ணு சொல்லி, மாம்சம் சொல்றது இருட்டா இருக்குது மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் பாடுன்னு சொல்லி.
Der Geist sagt komm steh auf und bete, aber unser Fleisch sagt nee, es ist dunkel, ich bin müde.
சோ மறுபடி பிறந்த ஆவி சொல்றது ஊக்கமாக ஜெபம் பண்ணு சொல்லி, ஆனால் மாம்சம் சொல்றது பிறகு பாப்பம் என்று சொல்லு.
Unser wiedergeborener Geist sagt nee, steh auf und bete, aber unser Fleisch sagt wieder nee, wir können das später machen.
சோ ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த போராட்டம் இருக்குது பாருங்க.
Jeder Mensch hat diesen Kampf in uns.
சோ இதை குறித்து ரோமர் 6 ஏழாம் அதிகாரங்களை நான் உங்களுக்கு அன்பாக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறேன். தயவு செய்து ஒரு தடவை வீட்டுல போய் ரோமர் 6 அதிகாரத்தை 7 அதிகாரத்தை தயவு செய்து ஒரு தடவை வாசி.
Bitte euch einmal zu Hause ganz ausführlich mal Römer Kapitel 6 und 7 zu lesen.
ஏனென்றால் ரோமர் 6 அதிகாரமும் 7 அதிகாரமும் பாவத்தின் வல்லமை குறித்து சொல்லுகிறது தெளிவா.
In diesen beiden Kapiteln ist über die Sünde, die Macht der Sünde erklärt.
So Römer 8 அதிகாரமும் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது என்று குறித்து சொல்லுகிறது.
Aber in Römer 8 Kapitel 8 ist geschrieben, wie können wir uns davon befreien?
I say it again. 6 அதிகாரமும் 7 அதிகாரமும் பாவத்தின் தன்மையையும் பாவத்தின் வல்லமையும் குறித்து சொல்லுகிறது. ரோமர் 8 அதிகாரமும் எப்படி நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது என்பதை குறித்து சொல்லுகிறது.
Ich wiederhole, in Römer Kapitel 6 und Kapitel 7 ist beschrieben, also die ist die Macht der Sünde beschrieben, und in Kapitel 8, wie wir uns davon befreien können.
So, ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது.
Jedem Kind, jedem christlichen Kind ist ein Kampf.
அது நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமான போராட்டம்.
Dieser Kampf ist der Kampf zwischen Geist und Fleisch.
So, இப்ப சொல்றேன் கேளுங்க, இந்த போராட்டத்துல நாம தோற்று போய்விட்டால், இந்த போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டால், we are failure, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. சத்தியத்துப்படி சொல்கிறேன்.
So wenn wir in diesem Kampf verlieren, sage ich nach der Wahrheit, können wir nicht in das Himmelreich Gottes kommen.
ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குன்னு சத்தியத்துப்படி சொல்கிறேன்.
Selbst die bekehrten Menschen haben die Möglichkeit, das Himmelreich Gottes zu verlieren.
ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
Deswegen müssen wir uns darauf acht geben.
So, ஆகவே ரோமர் 8 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால், வேதம் சொல்றது மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல.
In Römer 8 ist geschrieben, damit wir sind nicht diesem Fleisch etwas schuldig.
So, மாமிசத்தின்படி வாழ்கிறதற்கு பிழைக்கிறதுக்கு என்ன சில பேருக்கு அது தெரியாது. தமிழ் மாமிசத்தின்படி பிழைக்கிறது என்ன அர்த்தம்? மாமிசத்தின்படி வாழ்கிறதற்கு இந்த மாமிசத்துக்கு நாம கடனாளி இல்ல. ஏனென்றால் மண்ணிலிருந்து உருவான இந்த மாமிசம் மண்ணுக்கே திரும்பும் என்று, நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுதே சொன்னார் பாருங்க.
Denn es steht geschrieben, damit wir nicht das tun, was dieses Fleisch uns will, wir sind nicht dem Fleisch etwas schuldig. Denn Jesus sagt, dieser Körper ist aus Erde entstanden, deswegen kehrt es doch wieder zur Erde zurück.
So, அழகான இந்த சரீரம் நாம அடிக்கடி கவனித்து பாதுகாக்கிற இந்த சரீரம் ஈட்டில் மண்ணோடு மண்ணாய் போயிடும்.
Denn unser Körper, unser schöner Körper, auf den wir so sehr acht geben, der kehrt irgendwann wieder zurück zur Erde.
ஆனா நமக்குள்ள இருக்கிற உள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா ஒருபோதும் அழியாது.
Aber unser Geist, der wird niemals vergehen, der lebt weiter.
ஏன் அது தேவனிடத்திலிருந்து வந்தது பாருங்க.
Denn es kam von dem Herrn.
So தேவனிடத்திலிருந்து வந்தது தேவனுக்கு போகு. தேவனிடத்தில போகுறது மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போகுறது.
Was von Herrn kam, das geht wieder zurück zum Herrn und was von der Erde kam, das geht wieder zurück zur Erde.
So wenn wir die நாம் மரிக்கும் பொழுது மண்ணிலிருந்து உருவான சரீரம் மண்ணுக்கு போகுறது.
Wenn wir sterben, dann kehrt unser Körper wieder zurück zur Erde, aber der Geist, der kehrt wieder zurück zum Herrn.
So தேவனது நியாயம் தீர்க்கிறார்.
So deswegen wird Gott das rechtfertigen und zur Rechenschaft ziehen.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நமக்குள்ளே இருக்கிற இந்த போராட்டத்திலே ஜெயிக்கிறவளாக இருக்கணும்.
Deswegen wir Kinder Gottes müssen in diesem Kampf den Sieg erringen.
உலகத்தில் ஏராள பலவிதமான போராட்டங்கள் உண்டு பாருங்க.
Es gibt verschiedene Kämpfe in dieser Welt.
எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் அங்கு பல விதமான போராட்டங்கள் ப்ரொடெஸ்ட் பண்றத பார்க்கக்கூடிய இந்த நாள் செய்திகளிலே பார்த்தால் அங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க உலகத்தில் பல விதமான போராட்டங்களை
பார்க்கக்கூடியதாக
நம்முடைய போராட்டமும் வித்தியாசமானது.
Aber unser Kampf ist etwas anderes.
இது உலகத்தோடு இருக்கிற போராட்டம் அல்ல, இது நமக்கு உள்ளே இருக்கிற போராட்டம் பாரு.
Es ist nicht ein Kampf gegen die Welt, sondern ein Kampf, der in uns stattfindet.
இது நமக்கு உள்ளே இருக்கிற போராட்டம்.
Es ist dieser ein Kampf, der in uns stattfindet.
So வெளியில தெரியாது பாருங்க.
Man kann es aus nicht sehen.
இப்ப சொல்றேன் கேளுங்க. உள்ளே தோற்று போனவன் வெளியிலும் தோற்று போறவன்.
Also wer innerlich schon verloren hat, der hat auch von außen verloren.
So உள்ளே தோற்று போனவன் வெளியிலும் தோற்று போறவன்.
Wer innerlich in diesem Kampf verloren hat, der hat auch schon außen hin verloren.
ஏனென்றால் பாவமானது உள்ளேதான் முதலிலே கருத்தரிக்கிறது அல்லது கற்பந்தரிக்கிறது.
Denn die Sünde, die beginnt in unserem Herzen, also von innen aus beginnt sie ihre Wurzeln zu schlagen.
So அந்த பாவம் உள்ளே கருத்தரித்து அது பூரணமாகும் பொழுது அது வெளியில வருது பாருங்க.
Denn wenn diese Wurzeln geschlagen sind und dann es vollkommen wird, danach sieht man das Endergebnis.
ஏதே தோட்டத்தில் புசிக்க கூடாத அந்த பழத்தை ஏவாள் பார்த்தால் பாருங்க.
Im Garten Eden sah Eva diese verbotene Frucht.
So அதை பார்த்து அதை ரசித்து அதை இச்சித்து பிற்பாடு அதை பறித்து புசித்தார்.
Sie sah diese verbotene Frucht an, sie begehrte es und wollte dann es haben und hat es auch dann gegessen.
So பழத்தை பறிக்கிறதுக்கு முதலே வேதம் தெளிவாய் சொல்லுது அது அழகா இருக்கிறது அதை பார்த்து இச்சித்தாலன்னு சொல்லப்படுறது.
Die Bibel sagt ganz klar, bevor sie diese verbotene Frucht pflückte und aß, sie begehrte es schon im Herzen.
So அது இன்னும் சாப்பிடவே இல்லை, ஆனா அது புசிப்புக்கு நல்லது என்று தன் இருதயத்தை சொல்றாள் பாருங்க.
Sie hat es noch nicht gegessen, aber sie hat es schon im Herzen gedacht, es sieht sehr lecker aus.
So ஆகவே அதை புசிக்கிறதுக்கு முதலே அதை தன் உள்ளத்திலே ரசித்தால் ருசித்தால் உள்ளத்திலே இச்சித்தால் பிற்பாடு அதை பறித்து புசித்தாள்.
So bevor sie es schon aß, hatte sie im Herzen schon das Ganze begehrt.
So பாவம் முதலாவது உள்ளே கற்பம் தரிக்கிறது.
Deswegen der Ursprung der Sünde beginnt im Herzen.
பிற்பாடு அதை நாம பெற்றெடுக்கிறோம்.
Deswegen nachhinein sieht man das Endergebnis.
So ஆகவே சிலர் பாவத்தை செய்யறதுக்கு முதலே தங்கள் மனநிலையிலே பாவத்தில் விழுந்துருவார்கள்.
Bevor jemand eine Sünde schon begeht, ist er schon im Herzen verfallen in dieser Sünde.
இப்ப நான் சொல்றது நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைகளுக்கும் வயது வந்தவர்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து சொல்றேன், அநேகர் பாவத்தை செய்யறதுக்கு முதல்ல தங்கள் மனநிலையில பாவத்தில் விழுந்துருவாங்க.
So viele, die bevor sie diese Sünde schon begehen, haben sie aber schon im Herzen begangen.
So அடுத்த கட்டம் என்ன தெரியுமோ, பாவத்தை பெற்றெடுக்க போறோம்.
Und der nächste Schritt ist einfach, wir gebären die Sünde.
Ja, உள்ள கற்பம் தரிச்சிட்டது பாவம், இச்சை உள்ள வந்துட்டது கற்பம் தரிச்சிட்டோம். இப்போ எனி அடுத்த கட்டம் என்ன, பெற்றெடுக்கிறது பாரு.
So die Wurzel hat geschlagen und jetzt kommt es natürlich nach außen hin, das Endergebnis wird gesehen.
ஆகவே நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்மில யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை விருப்பமாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக நம்ம மனம் திரும்புவது நல்லது.
Wenn irgendjemand in dieser Situation gerade sich hier befindet, dann ist es besser, wir bekehren uns wieder und halten uns an dem Herrn.
இன்னும் பழத்தை சாப்பிடல, ஆனா உள்ளே அவள் இச்சித்துட்டால் அடுத்த கட்டம் பறித்து புசிக்கிறார்.
Eva hat es noch nicht gegessen, aber im Herzen hatte es sie schon getan.
So ஆகவே அவள் பறிக்கிறதுக்கு முதலே அவளோட மனநிலையில ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டார்.
So bevor sie diese verbotene Frucht pflückte, war sie schon in dieser Sünde drin.
Aber தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இன்னும் அந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்ய இல்ல, ஆனா செய்யறதுக்கு இங்க மனசுல எல்லாம் ரெடி ஆகிட்டது, இங்க கற்பம் தெரிஞ்சிட்டது. அடுத்த கட்டம் நாம் அந்த பாவத்தை செய்யறதுக்கு முதல் இப்பொழுதே நாம மனம் திரும்புவோமாக இருந்தால் தேவனை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்.
mag sein, dass wir vielleicht eine Sünde noch nicht begangen haben, aber innerlich sind wir schon bereit dazu, diese Sünde zu begehen. Aber deswegen sage ich euch, bekehrt und haltet euch an den Herrn.
So, Vedam solrabadi, maamisathinpadi pilaikkiradhukku alladhu maamisathinpadi vaalradhukku naam maamisathukku kadanaadigal alla.
Deswegen sagt die Bibel auch, wir sind diesem Leben auf dieser Erde nichts schuldig, so dass wir danach leben müssen.
Adhe nerathile Romar 8am adhigaram solradhu
Deswegen sagt die Bibel auch in einer anderen Stelle, wenn wir durch den Geist das Fleisch besiegen, dann würden wir auch leben. Das heißt, wenn wir diesem Fleisch halt in diesem Kampf überwinden oder es bewältigen.
So, das
nennen wir ein Leben, das mit Sieg erfüllt
ist.
Die Macht, diese Sünde zu besiegen, können wir nur durch den Heiligen Geist erlangen. Nicht durch unsere eigene Kraft, sondern nur durch den Heiligen Geist kann das geschehen. Deswegen lasst uns Kinder Gottes durch den Geist unsere Sünden besiegen. Entweder die Sünde besiegt uns oder wir besiegen die Sünde. Denn wenn die Sünde uns besiegt, dann kommen wir nicht in das Himmelreich Gottes. Nur wenn wir Menschen sind, die durch den Geist dieses Gefühl für der Sünde besiegen, nur dann können wir in das Himmelreich Gottes kommen. So, wenn irgendjemand von sich behauptet, ich habe so einen derartigen Kampf gar nicht in mir, dann würde ich sagen, dann bist du doch gar nicht vollkommen bekehrt.
Denn
jeder bekehrte Mensch, der hat diesen Kampf in sich.
So, idu evvalavu kaalathukku indha poraattam naam marikkum varaikkum naam saagum varaikkum nammude ootathai indha ulagathile odi mudikkum varaikkum indha poraattam irukkum indha poraattam vayasukku yettapadi maarikitte irukkum.
So, wie lange dauert dieser Kampf? Dieser Kampf dauert halt, bis wir sterben. Und je nachdem, in welchem Alter wir uns befinden oder in welcher Lage, ändert sich dieser Kampf
auch.
Es gibt einen Unterschied zwischen einem 16-Jährigen, der diesen Kampf kämpft, und einen 60-Jährigen, denn das ist unterschiedlich auf diesem Level.
Only God knows everything.
Denn wenn ich innerlich schon verloren habe, dann kann das sieht zwar keiner, dass ich innerlich verloren habe, aber Gott ist der Einzige, der das sieht.
ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டிய முதலாவது காரியம் இந்த மாமிசத்துக்கு விரோதமான போராட்டத்தில் இதை விளங்கப்படுத்த நமக்கு டேரப்பறப்படி சொல்றதுல கவனிக்க தயவு செய்து நாம் ஜெயங்குளர்வுகளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம் சொந்த மாமிசத்திலே இருக்கிற பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்.
Gott will, dass wir den Sieg erringen in diesem Kampf und will, dass wir als erstes unseren Fleisch besiegen bzw. unsere Sünden.
So, இந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவை தேவ ஆவியோட பலம் அல்லது ஆவியோட வல்லமை. பாருங்க,
die Kraft, die wir beziehen oder brauchen, um diesen Kampf zu besiegen, um diesen Kampf zu gewinnen, ist der Heilige Geist. Durch ihn beziehen wir diese Kraft.
So, நன்றாக விளங்குங்க. என்னதான் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் போயிருந்தாலும் பரவாயில்ல, தேவ ஆவியோட பலம் இல்லாமல், ஆவியோட வல்லமை இல்லாமல், நாம் பாவத்தை ஜெயிக்க முடியாது.
Egal wie lange wir schon jetzt bekehrt worden sind oder als Christen unterwegs sind, ohne die Kraft des Heiligen Geistes können wir diesen Kampf nicht gewinnen. Deswegen ist auch geschrieben in der Bibel, wenn wir durch den Geist die Taten oder die Sünden der menschlichen, also des Fleisches besiegen, dann werden wir leben.
அந்தரங்கம் மற்றது வெளியரங்கம்.
Wir haben zwei Seiten, wie zwei Seiten einer Medaille. Wir haben einmal das Leben im Außen und einmal das innerliche Leben.
So, வெளியரங்கத்தை தான் மற்றவர்கள் பார்க்க முடியும். நம்முடைய அந்தரங்கத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் அந்தரங்கம் என்று பெயர்.
Deswegen von außen kann uns jeder sehen, aber was in uns vorgeht, das kann niemand sehen.
ஆனால் மனுஷருக்கு தான் அந்தரங்கம் என்று இருக்குது. ஆனால் தேவனுக்கு அந்தரங்கம் என்றது ஒன்றுமே கிடையாது.
Mag sein, dass der Mensch es nicht sieht, aber Gott, der sieht sogar das verborgenste Geheimnis dieser Welt.
எனக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று. ஆனால் இங்க சொல்ல வேண்டிய மனம் வரும்படியா சொல்லுறேன், நம்முடைய ஒவ்வொருடைய அந்தரங்கத்தையும் வெளியரங்கத்தையும் இன் அண்ட் அவுட் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தேவாதி தேவன் என்பதை நாம் மனப்பூர்வமாக அறிந்து கொள்ள
வேண்டும். Gott sieht alles in uns. Er sieht auch das, was wir tun, aber auch unser Herzen, unsere Verborgenheit. Er sieht einfach alles.
நம்முடைய அந்தரங்கம் அசுத்தமாக இருந்தா ஆண்டவர் நாம பிரியப்படுத்த முடியாது.
Wir können nicht Gott gefallen, wenn wir in unserem Herzen sündigen.
நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் அலங்கோலமாக, அருவறுப்பாக, அசுத்தமாக, அவலட்சணமாக இருக்குமாக இருந்தார், அதுல தேவன் பிரியப்படப்பட்டார்.
Wenn in unserem Herzen abartige Gedanken und sündhaftes Denken ist, dann kann Gott gar nicht Gefallen an uns haben.
Dabei werden சொல்வது அவருடைய இமைகள் நம்மை சோதித்து பார்க்கிறது.
Denn die Bibel sagt, seine Augen, sie sehen alles in uns. Deswegen sagt David auch, wo kann ich denn versteckt finden vor dir,
Herr?
Egal was ich denke, egal was ich tue, du siehst einfach alles, du siehst meinen Gedankengang.
எல்லாமே ஆரம்பமாகிறது உள்ளே இருந்துதான்.
Alles entsteht oder beginnt im Herzen.
மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிற நம்முடைய அந்தரங்க வாழ்வை முதலாவது நாம சுத்தப்படுத்தவுமாக இருந்தால் வெளியரங்க சுத்தமாகும் பாருங்க.
Deswegen lass uns das Innere erstmal sauber machen, dass was andere nicht sehen, dann wird automatisch das Äußere auch sauber.
இதை குறித்து இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் பொழுது, பரிசேயரை குறித்து சொல்லும் பொழுது, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்போது வெளிப்புறம் சுத்தமாகும் என்றார்.
Sie sagt auch Jesus zu den Pharisäern, mach das Innere des Topfes sauber, bevor du außen sauber machst.
So, பாத்திரம் என்றால் நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்றோம். இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் தானாக சுத்தமாகும்.
Dieser Topf deutet auf unseren Körper hin. Das heißt, beziehungsweise, wir sollen uns innerlich sauber machen, dann wird auch von außen automatisch alles
sauber. ஆனால் பரிசேயரோ மறுவிதமாக நடந்து கொண்டிருந்தார்கள். வெளிக்காரியங்களில் கை கழுவாமல் சாப்பிடுறதையும், உடுப்பு போறதையும், ஆசனம் உட்கார்றதையும், இவைகளை குறித்து அவர்களை அதிகமாக முன்னிடம் கொடுத்தபடியால ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டாரு. முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் தானாக சுத்தமாகும்.
Die Pharisäer, die waren genau das Gegenteil. Sie waren so scheinheilig, haben von außen alles getan, als wären sie die frommen Menschen. Aber genau deshalb sagte Jesus, werd erstmal innerlich sauber und dann kannst du von außen sauber werden.
So, na, Jacob und die முதலாவது காரியம் நம்முடைய சொந்த மாமிசத்திலே இருக்கிற பாவ போராட்டத்திலே, பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும்.
Deswegen müssen wir Kinder Gottes in diesem Kampf gegen die Sünde, gegen unser Fleisch, die Sieger sein.
என்னடா ஜெயம் கொள்ளுறவர்தான் ஆண்டவர் இயேசுவோட சிங்காசனத்திலே உட்கார முடியும் என்று நான் வாசித்த வசனம் அப்பொழுது சொல்றது
இல்லையா?
சோ, முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய காரியம் நம்முடைய மாமிசத்துக்கு விரோதமான பாவ போராட்டம்.
Denn der erste Kampf, oder beziehungsweise das, was wir bezwingen müssen, ist dieser Kampf gegen die Sünde.
சோ, இரண்டாவது நாம் ஜெயிக்க வேண்டிய காரியம் இந்த உலகத்தை ஆகும்.
Und als zweites, was wir auch bezwingen müssen, beziehungsweise siegen müssen, ist diese Welt.
சோ, ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார்.
Gott hat uns von dieser Welt aussortiert.
So yen inda ulagathilirundhu namai pirithedutaaru naamum inda ulagathavugal pola vaala koodadhu endradhukkaga aandavar namai pirithedutirukkar.
Warum hat er uns aussortiert, damit wir nicht so leben wie die Menschen auf dieser Erde?
Aagave than Yesu sonnaru neengal inda bhoomikku uppaga irukkireengal.
Deswegen sagte Gott zu uns, ihr seid das Salz für die Erde.
So uppu endru sollum bodhu adu pirithedukkappatta vaalvukku adiyalamaga irukkirathu.
Wenn da geschrieben steht Salz, dann bedeutet das ein Leben, das aussortiert worden ist.
ஆபிரகாம் என்கிற மனுஷனை ஆண்டவர் முதலாவது தன் சொந்த ஜனத்தை விட்டு இனத்தை விட்டு தேசத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார் பாருங்க.
Das er wir sehen bei Abraham, Gott trennt ihn erstmal von seiner Gemeinde, von seinem Haus, Familie.
So தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் முதலாவது அவருடைய தேசத்தை விட்டு தன் அவருடைய ஜனத்தை விட்டு அவருடைய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றார். அவனை பிரித்தெடுக்கிறார் பாருங்க.
Um seinen Plan zu vervollständigen, trennt Gott erstmal Abraham von seinem Haus, von seiner Familie.
So ஆபிரகாமில் இருந்து மனுக்குலத்தின் ரட்சிப்பு ஆரம்பமாகிறது பாருங்க. ரட்சிப்பின் திட்டம், மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டம் ஆபிரகாமில் இருந்து ஆரம்பமாகிறது.
Die Rettung der Menschheit, die beginnt schon bei Abraham.
So ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார்.
Deswegen trennt Gott Abraham von seiner Familie.
So கலிலேயா கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள் என்றார்.
So am Galiläer Ufer, da standen Petrus und Andreas, sie waren am Fischen, aber Jesus sagte, kommt und trennte sie von dieser Arbeit.
இதுவரை நீங்க செய்த வேலை தொழில் எல்லாம்
Das ist eine große Veränderung in deren Leben. Sie haben alles liegen lassen und folgen jetzt Jesus. So deswegen, Gott trennt die dort.
Galiläa நாட்டிலே ஏராளமான வாலிபர்கள் இளைஞர்கள் இருந்தாலும் தன்னுடைய திட்டத்துக்காக சித்தத்துக்காக பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் இயேசு பிரித்தெடுக்கிறார் பாருங்க.
Auch wenn es zahlreiche junge Leute gab in Galiläa, aber Gott beruft ganz speziell Petrus und Andreas.
So பிரித்தெடுக்கப்பட்ட தன்னுடைய சீஷர்களை பார்த்து தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்புன்னு சொல்லி.
Deswegen sagt auch Jesus zu seinen Jüngern, auch ihr seid das Salz dieser Welt.
So ஆகவே உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்.
Deswegen wir müssen diese Welt bezwingen.
So உலகத்தோடு ஒத்து நாம் போக கூடாது.
Wir dürfen nicht an Seite an Seite leben.
So உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகத்தோடு நாம் ஒத்து போக கூடாது.
Auch wenn wir auf dieser Welt leben, wir dürfen keine Kompromisse machen.
ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாதது பாருங்க.
Denn diese Welt ist boshaft.
The Bible says இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அதாவது உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது.
Denn diese Welt ist unter der Hand des Teufels.
So இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஒரு
நாம் திருவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம்.
பாருங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கன் என்று சொன்னால் யாரு? பிசாசுக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது.
So, Vers 19. Wir wissen, dass wir vom Gott sind und die ganze Welt liegt im Argen. Wir wissen aber, dass der Sohn Gottes gekommen ist und uns den Sinn dafür gegeben hat, dass wir den Wahrhaftigen erkennen.
So, wahre Pullegeln, wahre Pullegeln, die wahre in der Ulegeln,
die jungen Leute, wir müssen erkennen, dass diese Welt, in der wir leben, die liegt in der Hand des Teufels. Deswegen ist diese Welt heutzutage auch so abartig. Deswegen haben die Gott vergessen und leben einfach nach ihrem Begehren. Nur weil sie im Teufel sind, leben sie in dieser Sünde.
தேவன் இந்த உலகத்தை படைத்திருந்தாலும் இந்த உலகத்தை இன்றைக்கு பிசாசு தான் ஆளுகிறான் பாருங்க.
Auch wenn Gott die Erde erschaffen hat, regieren tut jedoch der Teufel.
ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்றார்.
An einer Stelle sagt Jesus, der Herrscher dieser Welt kommt zu mir, aber der hat nichts an mir zu nehmen.
So இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து சொல்லும் பொழுது உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. எவ்வளவு தைரியமான சாட்சி! இயேசு சொல்றாரு, பிசாசுக்கு இடத்துல ஒன்றுமில்லை என்றார்.
Was für eine Selbstüberzeugung. Jesus sagt, der Herrscher dieser Welt kommt zu mir, aber der hat nichts zu finden bei mir. Das sagt Jesus. Können wir das so sagen?
Yes, சொல்றார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், பிசாசு. ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்றார்.
Jesus sagt, der Teufel, der kommt zu mir, aber der hat bei mir nichts zu finden.
I have no any business with devil. எனக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை.
Ich habe nichts mit dem zu tun.
Aber
können wir Kinder Gottes uns sowas
behaupten?
Wir müssen diese Welt bezwingen. Wir dürfen nicht Seite an Seite mit dieser Welt
gehen. Wir sollen
kein Doppelspiel spielen.
Römer
Kapitel 12, Vers 2.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம்.
Und stellt euch nicht dieser Welt gleich, sondern ändert euch durch Erneuerungen eures Sinnes, damit ihr prüfen könnt, was Gottes Wille ist, nämlich das Gute und Wohlgefällige und Vollkommene.
So, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிய வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது.
Wir dürfen dieser Welt nicht gleich werden, wenn wir den Willen Gottes erfüllen wollen.
பிரபஞ்சம் சொன்னால் இந்த உலகத்தை குறிக்கிறது. சோ தேவனுடைய நன்மையும் நன்மையான பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லும்.
Damit wir das vollkommen und wohlgefällige Gottes Wille erkennen können, dürfen wir dieser Welt nicht gleich werden.
நன்றாய் கேளுங்கள். உலகத்தோட ஒத்து போகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் முடியாது.
Leute, die mit dieser Welt leben oder Seite an Seite leben, die können den Willen Gottes nicht erkennen.
ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்றது, நீங்கள் யார் அந்த நீங்கள் நானும் தான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்.
Deswegen sagt die Bibel klipp und klar, wir die Kinder Gottes, wir dürfen dieser Welt nicht gleich werden.
So, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்து ஜனங்கள் எப்படி வாழுகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். பாருங்க,
wenn wir hier auf der Erde leben, wir sehen, wie die anderen Menschen auch leben.
So, உலகத்து ஜனங்கள் எப்படி வாழுறாங்கன்னு பார்த்து நாமும் ஒருபோல அவர்களை போல வாழ்றதுக்கு மனதில் விருப்பம் கொள்வோம். பாருங்க,
manchmal sehen wir dann unchristliche Menschen, die leben wie ihr Herz ist begehrt und wollen manchmal auch genau das gleiche tun.
So, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்து ஜனங்கள் நம்மை பின்பற்றணுமே ஒழிய நாம் உலகத்து ஜனங்களை பின்பற்றக்கூடாது.
So, die Menschen aus der Welt, die sollen uns folgen und nicht wir sie.
ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் வெளிச்சமாக மட்டுமல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களோ இருளும் பிள்ளைகளாக இருக்கிறான் வேதம் தெளிவாய்
சொல்கிறது.
சோ, நல்லா விளையாடுங்க, உலகத்து ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றணும் ஒழிய நாம் உலகத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றவே
கூடாது. ஸ்கூல்ல
படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யற பாலிவு பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் படிக்கிற இடங்கள்ல, ஸ்கூலிலேயோ, வேலை செய்யற இடங்களிலேயோ மற்ற பிள்ளைகள் நடக்கிற பிரகாரமாகவும் நீங்க நடக்கணும் என்று எதிர்பார்க்காமல், நீங்க நடக்கிற பிரகாரமாக அவர்கள் நடக்கணும் என்று எதிர்பார்ப்பீங்களா இருந்தால் தேவனுடைய பரல அங்கே கிரிய செய்யப்பார்.
Sowohl in der Schule oder auch auf der Arbeit, achtet darauf, dass ihr nicht den anderen Leuten so leben wollt, wie die anderen Kinder das wollen, sondern versucht, diese Erwartung zu haben, dass sie euch folgen wollen. Denn vergesst nicht, wir sind Kinder Gottes, wir tragen seinen Namen.
ஆகவே தேவனோட பிள்ளைகள் எப்பொழுதும் உலகத்தோடு ஒத்து போகாதவர்களாக இருக்கணும்.
Deswegen wir sollten niemals Seite an Seite mit dieser Welt leben.
ஸ்கூல்ல பிள்ளைகள் எப்படி நடக்கிறார்கள், அப்படி அவர்கள் எப்படி ட்ரெஸ் பண்றார்கள் பார்த்துட்டு நாமும் அதை பார்த்து வந்து அவர்களை போல நாம ட்ரெஸ் பண்ணவுமாக இருந்தா அது தேவனுக்கு பிரியமும் மகிமையும் இருக்காது. பாருங்க,
wenn wir uns so bekleiden wollen wie die Menschen aus der Welt, dann können wir Gott nicht gefallen.
இதை குறித்து வேதம் என்ன சொல்றது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இராது.
Die Bibel sagt doch an einer Stelle, ich habe alle Macht dieser Welt oder alle Freiheit, alles zu tun, was ich will, aber nicht alles ist richtig für mich.
இன்றைக்கு நாகரிகம் என்கின்ற போர்வையிலே அரங்கேறுகிற அலங்கோலங்கள் அசுத்தங்களுக்கு விலக்கி தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கிறவன்.
Deswegen wir Kinder Gottes beziehungsweise auch vornehmlich die Jugendlichen, wir haben die Aufgabe, uns vor der Welt uns zu beschützen.
அதே நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு படிக்கிற இப்ப ஸ்கூலில வேலை செய்யற இடங்களில பலவிதமான போராட்டங்கள் இருக்கு என்பதை நாம் அறிவோம்.
Deswegen, ich weiß auch, dass einige Jugendliche auch in der Schule oder auch auf der Arbeit einige Kämpfe oder Probleme haben.
ஆகவே பாலிப பிள்ளைகளையும் பெற்றோர் அவர்களுடைய மைண்டையும் அவர்களுடைய சூழ்நிலைகளையும் அறிந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி அவர்களை கொஞ்சம் கவனமாக கையாள்றதுக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக.
Deswegen an die Eltern gerichtet jetzt, achtet auf eure Kinder, natürlich auch auf deren Alter und so weiter und so fort, aber habt ein Auge auf sie.
நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் இடப்படக்கூடாது. ஏன்னா அவங்க யங் பீப்புள், அவங்க இப்படிதான் வளர்றாங்க. நாமளும் இத்தனை வயது வந்து இவ்வளவு கடந்து வந்திருக்கிறோம். அவை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்து நாம் வாலிப பிள்ளைகளை இடப்படக்கூடாது. அவை கொஞ்சம் கவனமாக வாலிப பிள்ளைகளை பெற்றோர் கவனமாக கையாள்றது நல்லது என்று கர்த்தருக்குள்ள நான்
நம்புகிறேன். So dass anhand unserer Reife des Geistes. Das heißt, deswegen sollten wir auf unsere Kinder Acht nehmen, so wie sie leben oder auf ihr Alter nehmen, Rücksicht nehmen.
School மற்ற பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு தான் செம்மையா விளங்குது இல்ல. சில 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 வேர்ட்ஸ் நமக்கு புரியாது. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் அத்துப்படி. ஆகவே ஸ்கூல்ல படிக்கிற வேலை செய்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் பேசுகிற அந்த வார்த்தைகளை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க நடக்கிற விதத்தை மற்ற பிள்ளைகள் ஃபாலோ பண்ற அளவுக்கு நீங்க நடப்பீங்களா இருந்தால் அதுவே தேவனுக்கு மகிமையும் பெரியமாக இருக்கும்.
Versucht nicht immer das, was die anderen Kinder sagen oder tun, diese bösen Absichten nachzuahmen, sondern versucht, so dass sie euch folgen wollen. Deswegen, Gott wird euch segnen, wenn ihr so lebt, wie Gott es gefällt, sowohl in der Schule als auch auf der Arbeit oder sonst wo. Versucht euch einfach an das Wort Gottes zu halten.
அங்க ஸ்கூல்ல பிள்ளைகள் கதைக்கிற விதங்கள், அவர்கள் உடுத்துற விதங்கள், அவர்கள் நடக்கிற விதங்கள், அட்டா அட்டா அதுகளெல்லாம் நான் விபரிக்க விரும்பல. ஆனா இதெல்லாம் என்னென்ன பார்க்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா டோன்ட் ட்ரை டு ஃபாலோ தேம். அவர்களை பின்பற்றது கூட மனதில் நினையாம இருங்கள். அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று
சத்தியத்துப்படினார். Euch anzueignen, sondern versucht, dass diese Kinder eher euch folgen.
So, நான் முதல் சொன்னது போல உங்களை மற்றவர்கள் பின்பற்றணும் மொழியே நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களை பின்பற்ற கூடாது.
Ich kurz bevor schon gesagt habe, die Kinder aus der Welt, die sollen eher euch folgen als ihr denen.
ஏன்னா நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம்.
Denn ihr seid die Stadt auf dem Hügel.
நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்.
Ihr seid das Licht.
நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு.
Ihr seid das Salz für die Welt.
உப்பு சாரமற்று போனால் வேறு எதனால் சாரமாகப்படும்?
Wenn das Salz seine Kraft verliert, wodurch soll es wieder erlangen?
ஆகவே சாரமற்ற உப்பா போயிட கூடாது.
Deswegen wir dürfen kein Salz sein, das ihre Kraft verliert, verloren hat.
உலகத்துக்கு பிரயோஜனமற்றவர்கள் எண்ணப்பட்டாலும் உன்னதமான தேவனுக்கு பிரயோஜனப்பட்டவர்களாக போய்விட்டா அந்த முடிவு பரிதாபம் பாருங்க.
Auch wir unbedeutend für diese Welt sind, aber wir dürfen nicht unbedeutend für den Herrn sein.
இதை குறித்து ஆண்டவர் இயேசு மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லும்பொழுது என்ன சொன்ன தெரியுமா? பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளில் தள்ளு என்றார். பிரயோஜனமற்ற ஊழியக்கார் ஒரு நோக்கத்தோடு இவரை நான் தெரிந்தெடுத்து ஒரு நோக்கத்தோடு அழைத்தேன், ஆவினால அபிஷேகித்தேன், அறிவையும் பெற்றான், ஆனா பிரயோஜனமற்றவனாக மாறிவிட்ட இவனை புறம்பான இருளில் தள்ளு.
Deswegen sagt Jesus in einem Gleichnis, schmeißt diesen nutzlosen Diener in die Finsternis.
ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறுகினது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கிடாதபடி கர்த்தருக்குள்ள பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய நோக்க நிறைவேற பிரயாசப்படுவோம்.
Deswegen uns wurde ein kurzes Leben gegeben, lasst uns uns an dem Herrn halten, seinen Willen tun und nach seinen Worten richten.
So, aber தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உலகத்தோடு ஒத்து போக கூடாது.
Deswegen wir Kinder Gottes, wir sollten nicht gleich mit dieser Welt werden.
தமிழ்ல சொல்லுவாங்க உலகத்தோடு ஒத்தோடு ஊரோடு ஒத்தோடுன்னு சொல்லி. இதெல்லாம் பழமொழியுடைய இதெல்லாம் சத்தியத்துக்கு சரிப்படு வராது. ஆகவே நாம் பழமொழிகளை பின்பற்றவர்களாக அல்ல, சத்தியத்தை பின்பற்றவர்களாக இருக்கணும் பாருங்க.
Es gibt einige Sprichwörter in Tamilisch, aber wir sollten nicht jemand sein, der mit dieser Welt gleich wird, sondern wir sollten uns eher an das Wort Gottes halten.
எங்க இருந்தாலும் நாம தேவனுடைய பிள்ளைகள் தான் பாருங்க.
Egal wo wir sind Kinder Gottes.
அது என்ன சந்தையில இருந்தாலும் சரி சந்தியில இருந்தாலும் சரி சபையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நாம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள்
தான். Egal wo wir sind auf der Straße auf dem Markt am Ufer egal wo wir sind immer Kinder Gottes.
நாம வந்து நிறம் மாற கூடாது பாருங்க.
Wir dürfen uns niemals vom Weg abweichen.
ஏன்னா நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Wir sind Kinder Gottes.
ஆகவே கர்மானவர்களே நாம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்.
Deswegen sollten wir diese Welt bezwingen.
இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த உபதேசம் தரிக
கூடாது.
2 தீமோத்தேயு 4:10 வேதம் சொல்றது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் வேதனைப்படுவேன். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலோட கிரேட் அப்போஸ்தல் அவனோடு கூட இருந்து ஊழியம் செய்த இந்த ஊழியக்காரன் அவனை விட்டுட்டு போயிட்டான் பாரு.
In 2. Timotheus schreibt Paulus über einen gewissen Demas, dass er abtrünnig geworden ist, dass er Gefallen an dieser Welt gefunden hat und sich einfach von Gott abtrünnig geworden ist.
எவர்களெல்லாம் தேவோட ஊழியக்காக கூட தேவோட பிள்ளைகளோட இருக்கிற ஐக்கியத்தை துண்டிக்கிறார்களோ அல்லது அகட்டி போடுகிறார்களோ அவங்களெல்லாம் ஆல்ரெடி பக்ஸ்லேடி அவங்களாம் ஏற்கனவே பின்மார்க்க முடியும் சத்தியின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
Deswegen sage ich euch Leute oder Menschen die diese Gemeinschaft mit Kindern Gottes einfach abbrechen diese Menschen sind schon bereits auf dem Weg auf Abweg werden könnten abtrünnig werden.
இது ஒரு பெரிய சில நோய்களுக்கு அதுக்கு முதலே சில அடையாளங்கள் தெரியும். அதுபோல நான் உங்களுக்கு சொல்றேன் பின்மார்க்கத்துக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அப்படி பின்வாங்கி போறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ஊழியக்காரோடு இருக்கிற ஐக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வார்கள் வீட்டிலே துண்டித்துக் கொள்வார்கள் அவர்கள் அடுத்த கட்டம் அப்படியே உலகத்துக்குள்ளே போவார்.
Einige Krankheiten bevor die kommen sieht man schon erkennt man schon die schon an deren Symptome. Genau so ist das auch hier. An diesem Symptom, wenn sie diese Gemeinschaft mit Kindern Gottes abbrechen, dann sind sie schon auf dem Abweg.
கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நான் சொல்லுவேன் சொன்னால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளை கொண்டிருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ளவளாக இருக்கணும்.
Deswegen wenn wir diese Welt bezwingen wollen, dann müssen wir auch die Gemeinschaft mit Kindern Gottes haben.
உலகத்தின் பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளவுமாக இருந்தால் நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்குள்ள போவோம். But we believe in God. கடவுளை நம்புவோம். மறுதலிக்க மாட்டோம். இயேசு இருக்க நம்புவோம். ஆனால் நம்முடைய கிரியைகளால் அவர் மறுதலிப்போம் பாருங்க.
Aber wenn wir Gemeinschaft mit den Kindern aus dieser Welt haben, klar, dann bewegen wir uns in Richtung dieser Welt und klar, wir glauben vielleicht an Gott und Jesus, aber unsere Taten, die sprechen für etwas anderes.
So, இதைக் குறித்து வேதம் என்ன சொல்றது? உலக சிநேகிதம். உலக சிநேகம். I speak the truth. உலக சிநேகம். தேவனுக்கு விரோதமான பகை.
Gefallen an dieser Welt oder an dieser Welt ist Feindschaft gegen Gott.
அவர் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.
Aber wer gefallen an dieser Welt hat, der kann nicht Gott gefallen.
இன்னும் ஒரு காரியம் நான் சொல்றேன் கேளு பாருங்க. உலகத்தோட ஐக்கியமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறவர்களுடைய சுபாவங்கள் செயல்கள் வார்த்தைகள் இவர்களுடைய வாழ்விலையும் ரிஃப்ளெக்ட் பண்றதை இவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது நீங்க பார்க்க முடியும்.
Wer Gemeinschaft mit dieser Welt hat, an denen kann man schon erkennen, dass sie langsam, aber sicher auch dieses Verhalten und diesen Charakter aus dieser Welt langsam aneignen.
எப்படி நாம தேவனுடைய வசனத்துக்குள்ள இருந்துட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு பாருங்க.
Wenn wir uns in diesem Wort, nach den Worten Gottes richten, dann haben wir schon unseren Schutz aufgebaut.
இந்த வசனம் இந்த வரம்பை நாம மீறும் பொழுது பிசாசு பார்த்துட்டே இருப்பான் நம்மளை விடுகிறது பாருங்க.
Aber wenn wir die Gebote des Herrn missachten, aber dann wartet schon auf außerhalb der Teufel uns einzufangen.
அவர்கள் உலகத்தோடு நாம ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் நம்மை அறியாமலேயே நமக்குள்ள தொட்டிக்கொண்டதுக்கு இடம் இருக்குது பாருங்க.
Wenn wir Kinder Gottes Gemeinschaft mit der Welt haben, dann bereiten sich schon langsam das Verhalten dieser Welt uns einzufangen.
இதைக் குறித்து வேதத்தின் தெளிவான போதனை என்ன? அவவிசுவாசிகளோடு உலகத்தவர்களோடு நாம அன்பாக இருக்கலாம் ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது.
Deswegen ist die Intention dieser Aussage, also dieser Geschichte auch so, dass wir sollten die Menschen lieben, aber nicht mit denen Gemeinschaft haben.
இதை வேதம் தெளிவாக திட்டமாக கண்டிக்கிறது.
Das sagt die Bibel klipp und klar, wir sollen die Menschen lieben, aber nicht Gemeinschaft mit der Welt haben.
நாம இழந்திர கூடாது, நாம பெற்ற ரட்சிப்பை இழந்திர கூடாது, நாம ஜெயிக்கிறவளாக இருக்கணும், தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவளாக இருக்கணும்.
Denn wir dürfen diese Rettung nicht verlieren, die Jesus uns gegeben hat.
ஆகவே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்.
இதோட
நிறுத்துற மூன்றாவது நாம ஜெயிக்க வேண்டிய மூன்றாவது காரியம் தெரியுமா? எபேசியர் 6 Come with me please. எபேசியர் 6 11-12
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு.
Zieht an die Waffenrüstung Gottes, damit ihr bestehen könnt gegen die listigen Anschläge des Teufels, denn wir haben nicht mit Fleisch und Blut zu kämpfen, sondern mit Mächtigen und Gewaltigen, nämlich mit den Herren der Welt, die in dieser Finsternis herrschen, mit den bösen Geistern unter dem Himmel.
So, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது.
Wir haben mit dem Herr dieser Dämonen oder Geister zu kämpfen.
முதலாவது நமக்கு சொந்த மாமிசத்தோடு போராட்டம் உண்டு.
Erstens, wir haben einen Kampf gegen uns selbst, also gegen das Fleisch.
இரண்டாவது இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு.
Als zweites gegen diese Welt.
So, மூன்றாவது நாம் பார்க்கிறது பொல்லாத ஆவிகளோடு பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு.
Als drittes haben wir einen Kampf vor uns, der sich gegen die gewaltigen Mächte des Himmels richtet.
So, நாம் எல்லாரும் அறிவோமே, எல்லா பொல்லாத ஆவிகள் மேலும் ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
So, wir glauben daran, dass Gott, dass Jesus uns die Macht gegeben hat, die bösen Geister zu bändigen.
So, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கீழ்ப்படிந்து நடுநடுகிறது பாருங்க.
Der Teufel, der muss uns Kindern Gottes gehorchen.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை நத்திங் வில் ஹேட் யூ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த எந்த பொல்லாத ஆவியும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரமல்ல அதிகாரம்
கொடுத்திருக்கார்.
So, Satan ஹெட்டாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார்.
So, the Teufel is the Kopf dieser Bande.
So, அவனோடு விழுந்து போன தூதர்கள் தான் சேனை என்று இங்கே வேதம் சொல்கிறது.
So, all diese Engel, die mit ihm hinuntergeworfen worden sind, das sind diese Mächte dieser
ஏராளமான தூதர்கள் ஆண்டவர், அதாவது சாத்தான் லூசிபர் தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்யும் பொழுது, அவனை தள்ளும் பொழுது, அவனோடு அவனுக்கு சப்போர்ட் பண்ணின அத்தனை தூதர்களையும் தேவன் அவரோடு சேர்த்து தள்ளினார் என்று வேதம் சொல்றது.
Als sich Lucifer sich gegen Gott erhob, hat Gott ihn hinuntergestoßen und mit ihm zusammen auch ein ganzes Heer von Engeln. Das sind die Mächte dieser Welt.
விழுந்து போன தேவ தூதர்கள் தான் இன்றைக்கு அசுத்த ஆவிகளாக, பொல்லாத ஆவிகளாக இன்றைக்கு அலைகிறது பாருங்க.
Diese Engel, das Heer von diesen Engeln, die sind heute als böse Geister unterwegs.
இதை குறித்து வாசித்த வசனம் சொல்றது, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு.
Wir haben mit einem ganzen Heer von diesen bösen Geistern zu kämpfen.
So, அப்படியானால் அசுத்த ஆவிகள் சேனை சேனையாக கிரியை செய்து என்று வேதம் சொல்றது பாருங்க.
Denn die bösen Geister, die sind aktiv als ganzes Heer.
இத கொஞ்சம் ஆழமாக போனால் இந்த பிசாசு அவன் வந்து, அதாவது வந்து திட்டமிட்டு செயல்படுறவனாக இருக்கிறான் பாருங்க.
So, der Teufel, der ist jemand, der plant alles.
அவன் இன்று வரைக்கும் அவன் ராஜ்யம் நிலைநிற்கிறது பாருங்க.
Deswegen besteht sein Reich auch bis heute.
இந்த உலகத்துல பிசாசின் ராஜ்யம் இன்று வரைக்கும் நிலைநிற்கிறது.
Deswegen wir erkennen heute sogar, dass sein Reich Bestand hat.
இத குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவரே சொல்ற, அப்படி இல்லாவிட்டால் அவருடைய ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும் என்றார். எனக்கு அறிமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யம் எழும்பி விழுந்தது, ஆனா பிசாசு ராஜ்யம் இன்று வரைக்கும் நிற்கிறது. ஆனால் இந்த பிசாசு ராஜ்யத்துக்கு ஒரு நாள் தேவன் முடிவை உண்டாக்குவார். ஸ்தோத்திரம்.
Also es gab so viele Reiche, die haben sich erhoben und sind dann gefallen. Aber das Reich des Teufels, das besteht immer noch. Aber es kommt ein Moment, da wird Gott dieses Reich zerschmettern.
In der உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, நிலைத்து என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்க போகிற ஒரே ஒரு ராஜ்யம் அல்லது சாம்ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் தான்.
Sowohl diesseits als auch im Jenseits, es gibt nur ein Reich, das für immer und ewig bestehen wird, das ist das Reich Gottes.
இதை குறித்து தானிய தீர்க்கதரிசியுடைய சொப்பனத்தில் நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Deswegen an dieser Vision von Daniel können wir das schon erkennen.
Nebukadnezzaruடைய காலத்திலே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான், அந்த சொப்பனத்தில் ஒரு சிலையை அவன் கண்டான்.
Der König Nebukadnezar, der sah in seiner Vision, in seinem Traum eine große Statue.
So, an der Sille in Adipagatle, aber der Kalgal, Kalgal, Beragalum, aber Patekundrikum, oder Periya Kal, உருண்டு வந்து அந்த பாதத்தில் விழுந்த மோதின போது அந்த சிலை விழுந்து நொறுங்கி அது இல்லாமல்
போயிட்டு எழுதப்பட்டிருக்கிறது.
உலகத்தில் இதுவரை எழும்பின சாம்ராஜ்யங்களை
குறிக்கிறது.
வேதத்தின்படி இந்த உலகத்தில் எழும்ப வேண்டிய இன்னொரு சாம்ராஜ்யம் உண்டு. அந்த சாம்ராஜ்யத்தான் இந்த ஸ்தானியில் கண்ட சிலையின் பாதங்களும் விரல்களும் ஆகும்.
Ein einziges Reich, was noch entstehen muss, das sind die Füße gewesen, die Daniel in seiner Vision gesehen hatte.
So, இதை குறித்து இன்றைய சில வேத வல்லுநர்கள் சொல்றார்கள், இன்றைய ஐரோப்பிய ஒன்றியம் தான் இது எழும்ப போகிற கடைசி சாம்ராஜ்யம் பற்றி சொல்லுகிறார்கள்.
So, einige Bibelforscher behaupten, dass die heutige EU vielleicht das letzte Reich sein könnte, die entstehen wird.
இன்றைக்கு உலகத்தில் அதிக செல்வாக்கு உள்ளதாக அந்த சாம்ராஜ்யம் காணப்படுகிறது.
Denn heute hat die EU so die meiste Macht.
So, எது எப்படி இருந்தாலும் எங்க மோத போகிறது, அந்த கல் வந்து பாதத்தில் மோத போகிறது.
Wie dem auch sei, egal was auch passiert, dieser Fels, den Daniel in seinem Vision gesehen hatte, das fällt auf die Füße.
So பாதத்தில மோதும் பொழுது சிலை முழுவதும் விழுந்து அந்த சிலை இல்லாமல் போகுது பாருங்க.
So als dieser Stein auf die Füße fiel, die gesamte Statue, die fiel einfach auseinander.
அதன் அர்த்தம் என்ன? இதுவரை உலகத்தில் இருந்த எல்லா சாம்ராஜ்யமும் அட்ரஸ் இல்லாம முகமறிவு இல்லாம எல்லாம் போயிடுது பாருங்க.
So was bedeutet das, dass all die Reiche, die entstanden sind, die sind einfach verschwunden.
ஆனா அந்த பாதத்தை மோதின அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி உலகம் முழுவதை நிரப்பிட்டு வேதம்
சொல்லுகிறது.
அந்த கல் வேறு யாரும் இல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தான்.
அந்த கல் உலகத்தில் பெரிய பர்வதமாக உலகம் முழுவதும் நிரப்பும். உலகத்தில் நிக்க போகிற, நீடித்து ஏற்றிருக்க போற ஒரே ஒரு சாம்ராஜ்யம் நம் ஆண்டவருடைய சாம்ராஜ்யம், கர்த்தருடைய
நாமத்தில்.
பொல்லாத ஆவிகளின் சேனை கொண்டு நமக்கு போராட்டம் உண்டு.
So, wir haben einen Kampf gegen böse Geister.
உலகத்தில் பிசாசு சேனை சேனையாக செயல்படுகிறார்.
Mit seinem ganzen Herr von bösen Geistern.
So, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வேதம் சொல்கிறது.
Die Bibel sagt, wir haben einen Kampf gegen die.
So, இந்த பொல்லாத சேனைகளை நாம் எதிர்த்து போராட நமக்கு ரெண்டு காரியம் முக்கியமாக தேவைப்படுகிறது.
So, wir brauchen zwei Dinge in unserem Leben, damit wir gegen diese bösen Geister kämpfen können.
இதை குறித்து நாம் போன வாரம் நடந்த செய்தியில கேட்டோம்.
Das haben wir letzte Woche schon gehört.
So, யாக்கோபு சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
Jakob sagt, unterwerft euch Gott und treibt die bösen Geister aus.
Ja, தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
Gehorcht Gott, unterwerft euch Gott und treibt die bösen Geister.
அப்படியானா பிசாசுக்கு நாம எதிர்த்து நிக்கணுமாக இருந்தா, அல்லது பிசாசு நமக்கு கீழ்ப்படியணுமாக இருந்தா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும்.
So damit der Teufel sich uns unterwirft, müssen wir uns erstmal Gott unterwerfen.
So தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்தானாம்.
So wer Gott gehorcht, dem wird auch der Teufel gehorchen. Der muss gehorchen.
So அதுபோல பேதுரு எழுதுகிறார், விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து
நில்லுங்கள்.
So விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
Seid fest im Glauben und steht gegen den Teufel.
அப்படினா பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிக்கணுமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும்.
Wenn wir uns gegen den Teufel behaupten wollen, dann müssen wir fest im Glauben sein.
So விசுவாசம் இல்லாம நாம பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியாது.
Ohne Glauben können wir gegen den Teufel nicht standhaft.
ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற அந்த உறுதியான விசுவாசம் பிசாசு
Der Glaube an den Herrn, das wird unsere Waffe sein, damit wir uns gegen den Teufel behaupten können. Deswegen versucht der Teufel auch bei seinen bei Kindern Gottes meistens an den Glauben irgendetwas zu verändern oder sie zu attackieren.
இதை குறித்து எபேசியர்ல எழுதும்போது சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள் என்றார்.
Deswegen sagt auch Paulus, haltet euch fest an dem Glauben, denn das ist unser Schild.
So சர்வாயுத வர்க்கத்தை குறித்து குறிப்பிட்ட அப்போஸ்தலனாய் பவுல், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள்.
Deswegen sagt auch Paulus, er schreibt viel über die Waffenrüstung und behauptet an einer Stelle, seid fest im Glauben, denn das ist wie unser Schild.
So அந்த நாட்களிலே யுத்தத்தில் நிற்கிறவர்களுக்கு கேடகமும் பட்டயமும் வைத்திருப்பார்கள்.
Damals hatte man meistens immer ein großes Schwert und ein Schild.
ஒன்று தாக்க, மற்றது காக்க.
Für eins, damit man den Feind erstmal besiegt und das andere, um sich selbst zu schützen. Das Schwert, um den Feind zu besiegen und das Schild, um uns selbst zu beschützen. Wir brauchen beides, denn das Wort Gottes ist das Schwert ist gleich. Und unser Glaube dem Schild gleich.
So, Pisasiku Brodamaka Nama Porodonumaka Gurundal, Pisasasinam, Pisasikalinam, Jacobumaka Gurundal, Asutavika Jacobumaka Gurundal, Devonikanam, Kilpadinde, Pisasatelurdiarikan.
Wenn wir den Teufel besiegen wollen und gegen die bösen Geister behaupten wollen, dann müssen wir uns Gott unterwerfen und nach seinen Worten halten.
So, Nam Pisasikala Bedkolonome Olie, Pisasinamba Bedkolakuda.
Wir müssen den Teufel besiegen und nicht umgekehrt.
Nam Pisasikala Jacobumi Olie.
Wir müssen den Teufel besiegen und nicht der Teufel uns.
So,
wie kann der Teufel uns besiegen, wenn wir uns einlassen auf die Sünde? So, Gott hat uns die Macht gegeben, über Teufel zu herrschen, beziehungsweise dass der Teufel uns unterwirft. Aber sobald wir uns mit der Sünde einlassen, dann hat Teufel die Oberhand. Es reicht, wenn wir nur einen kleinen Platz für den Teufel lassen, und das reicht für ihn aus, um einen großen Platz zu ergattern. Denn denkt immer daran, denn immer wenn wir uns gegen Gott sündigen, dann lassen wir immer den Teufel quasi hinein.
ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் இயேசு நம்முடைய இதய விருப்பம்படி நமக்கு உள்ளே வந்தார். நாம இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் இதயத்தில் வாரும் என்று கேட்ட பொழுது இயேசு நம் இதயத்தில் வந்தார். ஆனால் பிசாசு நாம கூப்பிடாமலே அவன் வருவான், ட்ரஸ்பாஸ், அதாவது அத்துமீறி பிரவேசிப்பான். பிசாசு யாராவது கூப்பிடுவோமா? பிசாசை உள்ளே வாட்டு கூப்பிடுவார். ஆனால் நாம இடம் கொடுக்கும் போது ரெடியா இருக்கோம் பாருங்க, கூப்பிடாம பொத்தொண்டுள்ளுக்கு வந்துடும். ஆனா இயேசுவோ, ஆண்டவரு என் உள்ளத்திலே வாரும், இதோ இருதயத்தில் வாசப்பட்டு கதவை தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை தான் உள்ளே வார் என்ற. அப்ப நம்ம கூப்பிட்டதான் ஆண்டவர் உள்ள வருவார், ரெஸ்பெக்ட். ஆனா பிசாசு அப்படி இல்லை, அத்துமாதிரி பிரவேசிப்பார். நாம பாவம் செஞ்ச உடனே நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டா, அவன் தான் பார்த்துட்டு இருக்கான், பொத்துன்னு உள்ள வருவா. அடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அவசியமே இல்லை.
Deswegen Jesus und Teufel, die haben einen Unterschied. Und zwar, Jesus müssen wir einladen, quasi, wenn wir ihn darum beten, tritt in unserem Herzen ein, dann kommt er auch von sich aus. Aber der Teufel ist so, der wartet und lauert nur darauf, bis er einen Platz in unserem Herzen einnehmen kann und uns überwältigen kann. Das ist der Unterschied.
So, da würde ich reden. Der war ich. So, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமான போராட்டமாகும்.
So, als erstes müssen wir Kinder Gottes diesen Kampf gegen unser Fleisch gewinnen.
இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது இந்த உலகத்துக்கு விரோதமான போராட்டமாகும்.
Als zweites müssen wir diese Welt bezwingen.
மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது பொல்லாத ஆவிகளை ஆகும்.
Und als drittes gegen die bösen Geister.
So, da வாசித்து வசித்தபடி ஜெயங்கொண்டு நான் ஜெயங்கொண்டு பிதாவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வர் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன வசனத்தை நாம் அப்போது வாசித்தோமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க.
So wie Jesus sagte, so wie ich überwunden habe und mit meinem Vater auf Thron sitze, so sollt auch ihr überwinden, diese Welt besiegen und mit ihm auf Thron sitzen. Das hat uns Jesus gesagt und versprochen.
கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தில் நாம தோற்று போயிடக்கூடாது.
Deswegen lass uns niemals verlieren gegen diesen drei Kämpfen.
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லப்படும்.
Denn unser Glaube führt uns zum Sieg.
ஜெயிக்கிறவர்களாக வாழ்வோம், தேவ ராஜ்யத்தில் பிரவேசம்.
Lass uns als Sieger hervorgehen.
Shall we stand up, please?
Lass uns aufstehen.